ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஆவிகள் மேலுருகி பாடுபட்டு மரித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலே நாங்களும் பல்வேறு இடங்களிலிருந்து ஆனால் ஒருமனப்பட்டு எங்கள் கர்த்தராகிய தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நாங்கள் துதிக்கிறோம். ராஜா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம், உமை வாழ்த்துகிறோம், உமை நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர், நீர் பெரியவர் ஐயா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த புதிய வாரத்திற்குள்ளே பிரவேசிக்க எங்களுக்கு தந்த கிருபைக்காக உம கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, கடந்த வாரம் முழுவதும் நீங்களை கண்மணி போல பாதுகாத்து நீர் எங்களுக்கு கொடுத்த ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலேயும் இந்த விதமாய் நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க மீண்டும் ஒரு தருணத்தை எங்களுடைய வாழ்க்கையை கூட்டிக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கடந்த வாரம் முழுவதும் பிரயாணப்பட்ட உடைய பிள்ளைகளுடைய எல்லா பிரயாணங்களையும் நீர் வாய்க்க செய்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய பாதுகாவலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வீடுகளை வாங்கும் பொழுதும் நிலங்களை வாங்கும் பொழுதும் நீர் அவர்கள் கொடுத்த ஆலோசனைக்காக, வழிநடத்தலுக்காக, ஞானத்திற்காக கர்த்தாவே நீர் கொடுத்த பண சகாயங்களுக்காக உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலேயும் வயது சென்றவர்களாக இருந்தும் இன்னும் திருமணம் ஆகாத சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய பெற்றோருடைய அங்கலாய்ப்பு எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவருடைய கண்ணீரை நீர் கண்டு அவர்களுக்கு இறங்கி கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள சரியான வாழ்க்கை துணைகளை கர்த்தர் அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதற்காக உடைய பிள்ளைகள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும், சரியான ஆலோசனை தாரும். அவசரப்பட்டு தவறான தீர்மானங்கள் செய்துவிடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே படித்து முடித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே ஏற்ற நேரத்திலே அவர்களுக்கு சரியான வேலையை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவேளை அந்த வேலை கிடைக்கும் வரைக்கும் காத்திருக்க வேண்டியது இருக்கும் என்றால் இந்த காத்திருக்கும் காலங்களிலே தங்களுடைய நேரத்தை வீணாக்காமல் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை சந்தோஷமாய் செய்ய உதவி செய்தலும், நேரத்தையும் காலத்தையும் கர்த்தருடைய பணியிலே செலவு செய்ய நீர் உதவி செய்தலும், வீணாய் தங்களுடைய நேரங்களை செலவு செய்யாதபடி சோம்பலாய் போய்விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். திருமணமாகியும் குழந்தையிலேயே என்ற பாரத்தோடும் கவலையோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கும், அவருடைய ஜபத்தின் சத்தத்தை நீர் கேட்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எதற்காக காலம் கடந்து போகிறதோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் நீர் நன்மையும் செம்மையுமாய் செய்வீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஏற்ற நேரத்திலே குழந்தை செல்வங்களை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி உள்ளத்தோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே நாங்கள் ஜெபித்த பொழுது நீர் அவருடைய ஜெபத்தை கேட்டீர், அவர்களுக்கு பதில் கொடுத்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, வேலை கிடைத்தும் சம்பளம் வரவில்லையே இந்த கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பொறுப்பில் இருக்கிறவர்கள் தங்களுடைய கடமையை உணர்ந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் சரியானபடி அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஊதியத்தை கொடுக்க, செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, சரீர சுகவீனமான பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பற்பலவிதமான வியாதியினாலும் வருத்தத்தினாலும் வேதனையினாலும் ஆண்டவரே கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தரலும். விபத்திலே அகப்பட்டு வைத்தியசாலைகளிலே படுக்கலே இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமப்பா. கொடுக்கப்படுகிற சிகிச்சைகள் ஏற்ற பலனளிக்க உதவி செய்தலும், ஏற்ற நேரத்திலே எழுந்து நடந்து உமை துதிக்க உதவி செய்தலும். என்னுடைய சிறு பிள்ளைகள் எல்லாரையும் உம்முடைய காலத்திலே ஒப்படைக்கிறோம். கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளும், வியாதி விக்கிரங்களுக்கு விலக்கி காத்துக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே, பற்பலவிதமான விடுதிகளிலே தங்கியிருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், அவர்களை பராமரித்தரலும். இந்த வாரத்திலேயும் இந்த நாளிலேயும் தங்கள் பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூர்ந்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதித்தரலும். அவர்கள் ஆரம்பித்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே புதிய கிருபைகளை தாரும், புதிய ஆசீர்வாதங்களை தாரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேலும் மேலும் வளர நீர் உதவி செய்தலும். அவருடைய ஆத்மாவையும் நீர் காத்துக்கொள்ளும், சரீரத்தையும் காத்துக்கொள்ளும், முடிவுபரியந்தம் உம்முடைய பிள்ளைகளாய் காத்துக்கொள்ளும். இயேசு ரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே 4 புத்தகங்களின் முகவுரையை சிந்தித்தோம். கடைசியாக உலகமெங்கும் உள்ள மனுக்குலத்தை குறித்து 3 உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். முதலாவதாக, ஆதாமும் அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் மரிக்க வேண்டும். ஆரம்பத்திலே கர்த்தர் ஆதாமை பார்த்து, ஆதியாகமம் 2:17 வசனத்திலே நாம் பார்ப்பது போல, தோட்டத்தின் நடுவில் உள்ள அந்த மரத்தின் கனியை புசித்தால் சாவீர்கள் என்று சொன்னார். ஆனாலும் மனிதன் மறிக்கும்படியாக தேவன் அவனை படைக்கவில்லை. ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்று சொல்கிறீர்களா? ரோமர் 5:12 நாம் பார்க்கிறது போல, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Cor 15:22 பார்க்கும்பொழுது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல என்றும் வாசிக்கிறோம். எபிரேயர் 9:27 மனிதன் ஒரே தரம் மறிப்பது அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் வசிக்கிற இந்த பூமி ஒரு பெரிய மயானம். தாவீது தனது மரணப்படுக்கையிலே சொல்லும் பொழுதும், நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன் என்று கூறினார். இந்த உலகத்தின் எந்த பாதையின் வழியாக சென்றாலும் மரணத்தை நோக்கியே நாம் போய்க் கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 23:4 சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் என்கிறார். அதுவே மனிதனுடைய வாழ்க்கையை குறிக்கிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, 3 விதமான மரணம் இருக்கிறது. 1 சரீரப்பிரகாரமான மரணம், அடுத்தது ஆவிக்குரிய மரணம், 3வது நித்திய மரணம். புசிக்கக்கூடாது என்று கூறப்பட்ட பழத்தை ஆதாம் புசித்த பொழுதும், 900 ஆண்டுகளாக சரீரப்பிரகாரமாக ஆதாம் மரிக்கவில்லை, ஆனால் உடனடியாகவே ஆவிக்குரிய மரணத்தை சந்தித்தான். மரணம் என்றால் பிரிக்கப்படுதல். சரீரப்பிரகாரமான மரணத்திலே சரீரமும் ஆவியும் பிரிகிறது. ஆவிக்குரிய மரணம் என்று சொல்லும்பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி உண்டாகிவிடுகிறது. நித்திய மரணம் என்று சொல்லும்பொழுது தேவனிடத்திலிருந்து மனிதன் நித்தியமாக பிரிக்கப்படுவதை அது குறிக்கிறது. அதுதான் நரகம் என்பது. தேவன் ஒருபொழுதும் கடந்து செல்லாத ஒரு இடம் அது. அங்கே எந்த ஆசீர்வாதமும் இல்லை, எந்த இரக்கமும் இல்லை. ஏன்? தேவனுடைய அன்பும் அங்கே இல்லை. மனிதனை குறித்த 2வது அடிப்படை உண்மை என்னவென்றால், ஆதாமும் அவனுடைய எல்லா சந்ததியும் பாவிகள். நாம் எல்லாரும் பாவம் செய்தோம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. நாம் எல்லாரும் ஆதாமிலே மரிக்கிறோம். ஏனென்றால் எல்லாருமே ஆதாமிலே பாவம் செய்தோம். ஆபிரகாம் ஒரு நல்ல மனிதன்தான், ஆனால் ஆபிரகாமும் பாவம் செய்தான். அதற்கு அடையாளம் இஸ்மவேல். காலேப் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதன், ஆனால் அவனுக்கும் மறுமனையாட்டியை வைத்திருக்கும் பழக்கம் இருந்தது. இன்று வாழும் மனிதனையும் பாவம் தேவனை விட்டு தூரம் போகச் செய்கிறது. இன்று மனிதன் வெளிப்படையாகவே தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறவனாயிருக்கிறான். காயின் செய்தது போல தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு தூரமாய் போய்விட்டான். ஏசாயா 59:10 நாம் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும். அந்த அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா 59:2, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆதாமும் அவனுடைய பிள்ளைகளும் பாவிகள், தேவனை விட்டு பிரிக்கப்பட்டார்கள். பாவம் ஒரு வியாதியை போன்றது. அது கொள்ளை நோயை போன்றது. அது சந்ததியையே கெடுத்து விட்டது. அருமையானவர்களே, இன்றைக்கு இருதயங்கள் எல்லாமே தீமையானதாயிருக்கிறது. ஆனால் ஒரு சிலருக்கே இருதய பிரச்சனை வருகிறது. புற்றுநோய் பயங்கரமானது, ஆனால் கொஞ்ச சதவீதமானவர்களுக்கே புற்றுநோய் இருக்கிறது. என்றாலும் எல்லாரும் பாவிகளே. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் பாவத்தினாலே மரிக்கவில்லை. ஏனென்றால் அவர் பாவமே செய்யவில்லை. என்னிலே பாவம் உண்டென்று உங்களிலே யார் சொல்ல முடியும் என்று அவரே தைரியமாக கேட்டார். யோவான் 10:18 சொல்லும்பொழுது தன்னுடைய ஜீவனை குறித்து இவ்வாறு சொல்லியிருக்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளும் எனக்கு அதிகாரம் உண்டு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர உலகத்திலே பிறந்த அத்தனை பேருக்கும் பாவம் உண்டு. மனிதனை குறித்த 3வது உலக அளவிலான மற்றொரு உண்மை என்னவென்றால், ஆதாமும் அவனுடைய எல்லா குமாரர்களும் இரக்கம் பெற்றார்கள். ஏனோக் ரட்சிக்கப்பட்டான். எப்படி? விசுவாசத்தினாலே. நோவா ஒரு நல்ல மனிதன், ஆனாலும் அதனாலே அவன் ரட்சிக்கப்படவில்லை. நோவாவும் விசுவாசத்தினாலேயே தானும் தனது குடும்பமும் மீட்கப்படும்படியாக பேழையை செய்தான். அவன் ரட்சிக்கப்பட்டான். ஆபிரகாம் ஒரு நல்ல மனிதன், அவனும் பாவம் செய்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று இஸ்ரவேலும் அரபு நாடுகளும் எப்பொழுதும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஆபிரகாமின் பாவம்தான். எகிப்திய அடிமை பெண்ணாகிய ஆகாரை மட்டும் அவன் மறுமனையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருப்பான் என்றால் இன்றைக்கு அங்கே இஸ்ரவேலருக்கு எதிரான ஒரு கூட்டம் இல்லை. தாவீதும் தேவனுடைய ஒரு உன்னதமான மனிதன். தாவீதும் பாவம் செய்தான் என்பதை நாம் எல்லாருமே ஒத்துக்கொள்வோம். தேவன் தாவீதினிடத்திலே இரக்கமுள்ளவராய் இருந்தார். ஏனென்றால் தேவன் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அப்போஸ்தலனாய் பவுல் எபேச சபையாருக்கு சொல்லும் பொழுது எபேசியர் 2:4-5 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போஸ்தலனாய் பேதுரு எழுதும்பொழுதும் 1 பேதுரு 4:4 இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று கூறியிருக்கிறார். எனவே நாம் பார்க்கும்பொழுது ஆதாமின் பிள்ளைகளுக்கும் இரக்கம் கிடைக்கும்படியாக தேவன் செய்தார். தேவனுடைய கரத்திலே நீங்கள் இரக்கத்தை பெற்றுவிட்டீர்களா? உங்களுக்கான இரக்கம் அவருடைய கரத்திலே இருக்கிறது. பிரியமானவர்களே, நாமோ ஆதாமின் பிள்ளைகள்தான். நாம் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாயிருக்கிறோம். இன்றைக்கு ரட்சிப்பானது முழு மனுக்குலத்திற்கும் சொந்தமானதாய் காணப்படுகிறது. ஆனால் யார் யார் அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்பொழுது நாம் 1:10 கடந்து செல்கிறோம். இங்கே சவுலின் ராஜ்யபாரத்தை குறித்து பார்க்கிறோம். ராஜாக்களின் புத்தகங்களுக்கும் சாமுவேலின் புத்தகத்திற்கும் 4 புத்தகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே நாம் பார்க்க முடியும். சாமுவேலின் புத்தகத்திலே சவுலை குறித்த அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். சொல்லப்போனால் சவுலின் முழு வாழ்க்கை வரலாறுமே அங்கே இருக்கிறது. ஆனால் நாம் 4 புத்தகத்திற்கு வரும்பொழுது தேவனுடைய கண்ணோட்டத்தை பார்க்கும்பொழுது சவுலுக்காக ஒரே ஒரு அதிகாரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1:4 மீதி பகுதி முழுவதும் தாவீதிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 2:4 தாவீதின் குடும்பத்தின் சரித்திரமே தொடர்கிறது. தாவீதே கருப்பொருளாய் இருக்கிறார், சவுல் அல்ல. மனிதனுடைய கண்ணோட்டத்திலே சவுல் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருந்தது போல தெரியலாம். எனவேதான் இங்கே ஒரே ஒரு அதிகாரத்திலே சவுலை குறித்து சொல்லப்பட்டிருப்பது நமக்கு ஆச்சரியமானதாயிருக்கிறது. சரி, இந்த அதிகாரத்தின் முக்கிய கருத்து என்ன? சவுலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட மிகச்சிறந்த எந்த காரியத்தையாவது தேவன் எடுத்துச் சொல்கிறாரா? இல்லை. எந்த மனிதனுடைய நற்செயலும் அவனை தேவனுக்கு முன்பாக சிறந்தவனாக்காது. எனவே இந்த அதிகாரமும் சவுல் செய்த செயல்களை குறித்ததில்லை. இது அவனுடைய மரணத்தை குறித்து, அவன் எவ்வாறு கொல்லப்பட்டான் என்பதை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது. உலக சமுதாயத்திலே சரித்திரத்திலே மிகப்பெரிய இடம் பிடித்திருக்கிற பலருடைய வாழ்க்கையிலே பரலோகத்திலே அவர்களை குறித்த மிக குறைவான எழுத்துக்களே இருக்கும். இது சவுலை பொறுத்த மட்டிலேயும் மிகவும் உண்மை. 1 சாமுவேல், 2 சாமுவேலை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது தாவீதை கொலை செய்தது யார் என்பதை குறித்து படிக்க முயற்சித்தோம். சவுலே தற்கொலை செய்தானா, அல்லது யார் அவனை கொலை செய்தது? 4 புத்தகத்திலே நாம் பார்ப்பது என்ன? சவுல் பிழைத்துக் கொள்ள முடியாதபடி யுத்தத்திலே பெலிஸ்தீர்களால் காயப்பட்டான். பின்னர் தனது ஆயுததாரியை பார்த்து தன்னை கொலை செய்யும்படியாக கேட்டான். காரணம், பெலிஸ்தியர்கள் தன்னை கொல்லக்கூடாது என்று எண்ணினான். ஆனால் சவுலின் ஆயுததாரியோ, நான் ராஜாவை கொலை செய்வதில்லை என்று கூறிவிட்டான். எனவே சவுல் தனது பட்டயத்தை நட்டு அதிலே விழுந்தான். சவுல் தன்னைத்தானே கொலை செய்து கொள்ள முடிந்ததா? அவன் தற்கொலை செய்து கொண்டானா? இது எப்பொழுதுமே ஒரு கேள்விக்குறியாய் இருக்கிறது. பின்னர் ஒரு அமலேக்கியனான இளைஞன் இந்த காட்சியை தாவீதுக்கு எடுத்து கூறினான். அமலேக்கியன் அங்கே வந்தபொழுது சவுல் உயிரோடு இருந்தபடினாலே தன்னை கொலை செய்யும்படியாய் கேட்டுக் கொண்டான். எனவே அந்த அமலேக்கியனே சவுலை கொலை செய்தான். பின்னர் தலையின் மேலிருந்த முடியையும் புயத்திலிருந்த அஸ்த கடகத்தையும்
எடுத்துக் கொண்டு வந்து தாவீதினிடத்திலே கொடுத்தான். ஆனால் தாவீது ராஜாவோ அமலேக்கியனை கொலை செய்தான். 2 சாமுவேல் 16:16 பாருங்கள். தாவீது அவனை பார்த்து, உன் இரத்தப்படி உன் தலையின் மேல் இருப்பதாக, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை நான் கொண்டு போட்டேன் என்று உன்வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிட்டு என்றான். அப்படி என்றால் சவுலின் மரணத்திற்கு காரணம் யார்? 1 Samuel 10:3 பாருங்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். இஸ்ரவேல் பெலிஸ்தருக்கு முன்பாக முறிந்தோடி கில்போவா மலையிலே வெட்டுண்டு விழுந்தார்கள். பெலிஸ்தர் சவுலையும் அவன் குமாரரையும் நெருங்கி தொடர்ந்து சவுலின் குமாரராகிய யோனத்தானையும் அபினதாபையும் மல்கிசுவாவையும் வெட்டி போட்டார்கள். சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பலத்தது. வில் வீரர் அவனை கண்டு நெருங்கினார்கள். அப்பொழுது சவுல் வில் வீரருக்கு மிகவும் பயப்பட்டேன். சவுல் அரசன் பெலிஸ்தர்களால் காயப்பட்டான். ஆனால் அந்த புண்களினாலே அவன் மறிக்கவில்லை. 4-7 பாருங்கள். தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதனால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். சவுல் செத்துப்போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் பட்டயத்தின் மேல் விழுந்து செத்துப்போனான். அப்படியே சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் வீட்டு மனுஷர் அனைவரும் கூட செத்துப்போனார்கள். ஜனங்கள் முறிந்தோடினதையும் சவுலும் அவன் குமாரரும் செத்துப்போனதையும் பள்ளத்தாக்கிலுள்ள இஸ்ரவேலர் எல்லாரும் கண்டபோது தங்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போனார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் வந்து அவைகளில் குடியிருந்தார்கள். இந்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது இந்த அமலேக்கியன் சவுலண்டை வந்தபொழுது சவுல் ஏற்கனவே மரித்திருப்பது போல தெரிகிறது. தாவீதும் சவுலும் பகைஞர்கள் என்பதை இந்த அமலேக்கியன் அறிந்தவனாக தனக்கு ஏதாவது கிடைக்கும் என்ற எண்ணத்தோடுதான் தாவீதினிடத்திலே போய் அவ்வாறு கூறினான். தாவீது அவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக எப்படி செயல்படுவான் என்று அவன் எண்ணவே இல்லை. அவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலேயே அவனை கொலை செய்தான். ஆனால் இந்த இளைஞன் பொய் சொன்னது போல தெரிகிறது. அவன் சவுல் ராஜாவை கொலை செய்தது போல தெரியவில்லை. 1 Samuel 10:8-10 பாருங்கள். வெட்டுண்டவர்களின் வஸ்திரங்களை உரிந்து உள்ள பெலிஸ்தர் மறுநாளில் வந்தபோது அவர்கள் சவுலையும் அவன் குமாரரையும் கில்போவா மலையிலே விழுந்து கிடக்க கண்டு அவன் வஸ்திரங்களை உரிந்து அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு தங்கள் விக்கிரகங்களுக்கும் ஜனங்களுக்கும் அதை பிரசித்தப்படுத்தும்படி பெலிஸ்தருடைய தேசத்திலே சுற்றிலும் செய்தி அனுப்பி அவன் ஆயுதங்களை தங்கள் தேவர்களின் கோவிலிலே வைத்து அவன் தலையை தாகோன் கோவிலிலே தூக்கி வைத்தார்கள். இங்கே பெலிஸ்தியர்கள் சவுலின் சரீரத்திற்கு எத்தனை மேன்மை குறைவான காரியத்தை செய்தார்கள்! தாகோனுடைய ஆலயம் அஸ்தோத்திலே இருந்தது. ஞாபகம் இருக்கிறதா? சிம்சோன் தாகோனின் தேவாலயத்தின் தூண்களைத்தான் அசைத்து அநேகரை கொலை செய்தான். இங்கேதான் பெலிஸ்தியர்கள் சவுலின் தலையையும் அவனுடைய ஆயுதங்களையும் கொண்டு வந்தார்கள். பாருங்கள், 1 Samuel 10:11-12. பெலிஸ்தர் சவுலுக்கு செய்த எல்லாவற்றையும் கீலேயா தேசத்து யாபேஸ் பட்டணத்தார் யாவரும் கேட்டபோது பராக்கிரமசாலிகள் எல்லாரும் எழுந்து போய் சவுலின் உடலையும் அவன் குமாரரின் உடல்களையும் எடுத்து யாபேசுக்கு கொண்டு வந்து அவர்கள் எலும்புகளை யாபேசில் இருக்கிற ஒரு கர்வாலை மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணி 7 நாள் உபவாசம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இந்த வசனங்களோடு சவுல் அரசனின் கொலை குற்றம் மூடப்பட்டு விட்டதா? இல்லை. உண்மையாகவே சவுல் அரசனை கொன்றது யார் என்று இன்னமும் நமக்கு சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே ஒரு உண்மையான அறிக்கை வருகிறது. பாருங்கள், 1 Samuel 10:13-14. அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நிமித்தமும் செத்துப்போனான். அதற்காக அவர் அவனை கொண்டு ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். கவனித்தீர்களா? இப்பொழுது யார் சவுலை கொலை செய்தது? சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல் போனதாலும் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினது நிமித்தமும் தேவனே அவனை கொலை செய்தார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது யோபு சொன்னது நினைவிற்கு வருகிறதா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இங்கே தேவனே பொறுப்பெடுக்கிறார். தேவனே தான் சவுலை அகற்றியதாக சொல்கிறார். அருமையானவர்களே, தேவனை குறை சொல்ல விரும்புகிறீர்களா? இந்த கொலைக்காக தேவனை கைது செய்ய முடியுமா? தேவன் அநேகரை இவ்வாறு எடுத்திருக்கிறார். இந்த காரணத்தினாலேதான் நானோ நீங்களோ எந்த மனித உயிரையும் எடுக்கக்கூடாது என்று தேவன் கட்டளையிடுகிறார். கர்த்தர் கொடுக்கிறார், கர்த்தர் எடுக்கிறார். நீங்களும் நானும் ஜீவனை கொடுக்கக்கூடியவர்களாகும் முன் யாருடைய ஜீவனையும் எடுக்க நமக்கு அதிகாரம் இல்லை. தேவனே ஜீவனை கொடுக்கிறார், தேவனே அதை எடுத்துக் கொள்கிறார். அவரை பொறுத்த மட்டிலேயும் இது கொலை அல்ல. ஆனால் இந்த உலகத்திலே நாம் ஒருவருடைய உயிரை எடுத்துக் கொள்ளும் பொழுது அது கொலையாகிறது. இந்த காரணத்தினாலேதான் தாவீது அந்த அமலேக்கனை கொலை செய்தான். ஏனென்றால் தானே சவுல் ராஜாவை கொலை செய்தேன் என்று அவன் அறிக்கை செய்தான். சவுல் அரசன் ஏன் கொலை செய்யப்பட்டான்? கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளவில்லை. கர்த்தருக்கு அவன் செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும், கர்த்தரை தேட வேண்டிய நேரத்திலே அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடின நிமித்தமும் அவன் கொலை செய்யப்பட்டான். சவுல் பிசாசனுடைய ஆலோசனைக்கு திரும்பினார். ஞாபகம் இருக்கிறதா, புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் அனனியா சப்பிராளுடைய ஜீவனை எடுத்துக் கொள்கிறார். அநேகர் சொல்வார்கள் சீமோன் பேதுரு தான் அவருடைய மரணத்திற்கு காரணம் என்பார்கள். ஆனால் பெரியமானவர்களே, சீமோன் பேதுருவும் அவருடைய மரணத்தின் நிமித்தமாக மிகுந்த ஆச்சரியம் அடைந்திருப்பார்கள். ஏனென்றால் தேவனே அவருடைய மரணத்திற்கு காரணம். சவுல் தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாக கொலை செய்யப்பட்டான். தேவன் இன்றைக்கும் உலகத்திலே பல நேரங்களிலே பலரை அவர் இவ்வாறு பாவத்தின் நிமித்தமாக எடுத்துக் கொள்கிறார். கடந்த காலங்களை நாம் சற்று திரும்பி பார்ப்போம் என்றால் இப்படி தேவன் பலரை எடுத்துக் கொண்டதை குறித்து நாம் பார்க்க முடியும். சிலரை பொறுப்புகளிலிருந்து தூக்கி எடுத்து ஒதுக்கி வைத்து விடுகிறார். இன்றும் இந்த உலகத்தில் யாரையாவது அகற்ற வேண்டுமென்றால் அது அவருடைய பணி, அது நம்முடைய பணி அல்ல. அவரே அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தீர்மானம் எடுக்கிறார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரியே, அருமையான சகோதரனே, நீங்கள் யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களா, அல்லது மனிதனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறீர்களா, அல்லது பிசாசனுடைய சத்தத்தை கேட்டு கீழ்படுகிறீர்களா? இப்படி தேவனை விட்டு தூரம் போகிற மனிதர்களையே தேவன் எடுத்துக் கொள்கிறார். தேவனுடைய கண்ணோட்டத்திலே சவுலுடைய வாழ்க்கையை குறித்து நாம் இந்த அதிகாரத்திலே பார்த்தோம். நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே 1 Samuel 11:12 அதிகாரங்களை பார்க்கப் போகிறோம். ஆனால் அதற்கு முன் முகவுரையாக சில காரியங்களை அந்த அதிகாரத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே 4 புத்தகத்திலே 3வது முக்கியமான பகுதிக்குள்ளே கடந்து வருகிறோம். முதல் 9 அதிகாரங்களிலேயும் குறிப்பிடத்தக்க வம்ச வரலாறுகளை பார்த்தோம். 2வது ஒரே ஒரு அதிகாரம், அதிலே சவுல் அரசனுடைய வாழ்க்கையை குறித்து பார்த்தோம். தேவனுடைய பார்வையிலே சவுல் சிறப்பான காரியத்தை எதையுமே செய்யவில்லை. தேவன் சவுலுடைய மரணத்தை குறித்தும் அதற்கான காரணத்தை குறித்தும் மிக தெளிவாக இங்கே சொல்லிவிட்டார். இப்பொழுது தாவீது அரசனை குறித்து சொல்லப்போகிற பகுதிக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். 11-12 அதிகாரங்களிலே தாவீது ராஜாவின் பராக்கிரமசாலிகளை குறித்து பார்க்கிறோம். 13-16 வரை தாவீதை குறித்தும் உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் வாசிக்கிறோம். 17 அதிகாரத்திலே தாவீதை குறித்தும் தேவாலயத்தை குறித்தும் பார்க்கிறோம். 18-20 அதிகாரங்களிலே தாவீதனுடைய யுத்தங்களை குறித்து பார்க்கிறோம். 21 அதிகாரத்திலே தாவீது ஜனங்களை எண்ணிய பாவத்தை குறித்து பார்க்கிறோம். 22-29 வரை தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக அவன் செய்த எல்லா ஆயத்த பணிகளை குறித்தும் வாசிக்கிறோம். 1 Samuel 11:1 மீதி பகுதி தாவீது அரசனை குறித்தும் அவனுடைய ராஜ்யவாரத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டுள்ள வம்ச வரலாறு தாவீதின் காலம் வரை கூறப்பட்டிருக்கிறது. தாவீதின் குடும்பத்தில் உள்ளவர்களை குறித்து அங்கே கூறப்படவில்லை. அடுத்த புஸ்தகமாகிய 2வது 4வது புத்தகத்திலே தாவீதின் வம்ச வழியினரை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். அந்த காலகட்டத்திலேயே வடக்கு ராஜ்யத்தை குறித்து குறிப்பாக எதுவும் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் தாவீதின் ராஜ்யபாரத்திலிருந்து கலகம் செய்து பிரிந்து போனதினாலேயே இதை குறித்து ஒன்றும் கூறப்படவில்லை. தாவீதின் வாழ்க்கை வரலாற்றை 4வது புத்தகத்தில் படிக்கும்பொழுது தேவன் எப்படி ஒரு சில காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றும் பல காரியங்களை முக்கியமாக அவர் சொல்லவில்லை என்பதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஏற்கனவே சொன்னேன், 1 Samuel 21:1 ஜனங்களை எண்ணிய பாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பத்சேபாளோடு செய்த பாவத்தை குறித்து சொல்லப்படவில்லை. பொதுவாக தாவீது என்று கூறியவுடனே பலருடைய நினைவிற்கு வருகிற முதல் காரியம் தாவீது செய்த பாவம்தான். அருமையானவர்களே, இதிலே நமக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கிறது. இந்த உலகத்திலே பல கிறிஸ்தவர்கள் பல காரியங்களை பாவம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் சில காரியங்களை பாவம் என்று அவர்களே எண்ணுவதில்லை. தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்லும்பொழுது நாம் அதிக பாவம் என்று எண்ணிய பல காரியங்களை ஆண்டவர் எளிதாக எடுத்துக் கொள்கிறவராகவும், இதில் என்ன இருக்கிறது என்று நாம் எண்ணியிருக்கிற பல காரியங்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியவர்களாகவும் இருப்போம். தாவீதனுடைய வாழ்க்கையை படிக்கிற எல்லாருமே
பத்சேபாளோடு செய்த பாவத்தையே முக்கியமான பாவம் என்று சுட்டிக்காட்டலாம். அந்த பாவத்திற்கான தண்டனையை தேவன் கொடுத்து விட்டார். அது ஒரு பயங்கரமான பாவம்தான், ஆனால் தேவன் அதை மன்னித்து விட்டார். ஏனென்றால் அதை குறித்து தாவீது தேவனிடத்திலே அறிக்கை செய்தான். ஜனங்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்தது நமக்கு முக்கியமான ஒன்றாக தெரியவில்லை, ஆனால் தேவனை பொறுத்த மட்டிலேயும் அது மிக மிக முக்கியமானது. அதை குறித்து பின்னாலே நாம் கற்றுக்கொள்வோம். எனவே பாவத்தை குறித்து நம்முடைய கண்ணோட்டங்களும் மாற வேண்டும். செயல்களின் அடிப்படையிலே நாம் பாவத்தை குறித்து சிந்திக்கக்கூடாது. எதை எதை செய்தால் பாவம், எதை எதை செய்யாவிட்டால் பாவம் என்று நாம் சிந்திக்க முடியாது. நாம் நம்முடைய எண்ணத்திலேயே பாவம் செய்கிறவர்களாய் இருக்க முடியும். பாவம் என்றால் என்ன? இதை குறித்து தெரிந்து கொள்ள முடியாத வேதத்தை நாம் சரியாக கற்று அறிகிறவர்களாய் இருக்க வேண்டும். நிகழ்ச்சியை கேட்ட என கருமையான சகோதரனை சகோதரி, சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ வெற்றிகளை பெற்றிருந்தாலும் அது எதுவுமே தேவனுடைய பார்வையிலே முக்கியமானதாக இல்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளவில்லை. கர்த்தரை தேட வேண்டிய நேரத்திலே கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை தேடினான். இன்றைக்கும் எத்தனையோ பேர் கஷ்டங்கள், பாரங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது தங்களை படைத்த தேவனை தேடுவதற்கு பதிலாக குறி சொல்கிறவர்களையும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் பிசாசின் கிரியைகளை செய்கிறவர்களையும் தேடுகிறவர்களாய் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு எல்லா காரியங்களிலேயும் முதலிடமும் முக்கியமான இடத்தையும் கொடுத்திருக்கிறோமா என்பதை சற்றே சிந்தித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தை திட்டமும் தெளிவுமாய் பாவம் என்று நமக்கு அறிவித்த காரியங்களையும் எத்தனை முறை நாம் துணிந்து செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? சற்றே எண்ணி பார்ப்போம். அப்படிப்பட்ட எந்த காரியத்தை குறித்தாவது அக்கறையற்றவர்களாய் இருப்போம் என்றால் இந்தே பூரணமாய் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கருத்திலே ஒப்படைப்போமா? தேவனுடைய பார்வையிலே பாவம் என்பது வேறு, மனித கண்ணோட்டத்திலே பாவம் என்பது வேறு. தேவனுடைய கண்ணோட்டத்திலே அவரை துக்கப்படுத்தும் எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றாலும் அதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை நாம் ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலே உண்டோ என்று பார்த்து நித்தியமான வழியிலேனே நடத்தும் என்று அனுதினமும் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் வாசித்த தியானித்த உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சவுலுடைய வாழ்க்கையை குறித்து ராஜாக்களின் புஸ்தகத்திலே இவ்வளவோ பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தாலும் அது எதுவுமே உம்முடைய பார்வையிலே பெரிதானதல்ல என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். இந்த உலகத்திலே நாங்களும் உமக்காக அதை செய்தோம் இதை செய்தோம் என்று எங்கள் சாதனைகளை குறித்து நாங்கள் எண்ணிக்கொண்டு எங்களுடைய காலங்களை வீணாக்கி விடாதபடி எப்பொழுதும் நாங்கள் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரணும். எந்த காரியத்திலாவது நாங்கள் உம்மை துக்கப்படுத்தி இருப்போம் என்றால் அப்படிப்பட்ட காரியங்களை உடனடியாக உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். தொடர்ந்து உம்மை துக்கப்படுத்தாதபடி மெய்யாய் மனம் திரும்ப கிருபை செய்தரலும். உம்மை தேட வேண்டிய நேரங்களிலே நாங்கள் மனிதர்களையோ பிசாசையோ பணத்தையோ தேடாதபடி உம்மையே தேடி உம்மது செட்டையின் மறைவிலேயே நாங்கள் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். சகரியா 13:9 பின்பாகம். சகரியா 13:9 பின்பாகம்.